நியாயாதிபதிகள் 15வது அதிகாரத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சாம்சனுடைய வாழ்க்கைய நாம் பார்க்கிறோம். தேவனுடைய அறிவு சாம்சனுக்கு இருந்தாலும் அவருக்கு காலையில் நாங்கள் அந்த யூத் மீட்டிங்ல படித்த மாதிரி அவருக்கு ஞானம் இல்லை. ஹி டசன்ட் ஹேவ் விஸ்டம். ஞானம் இல்லாத ஒரு வாலிபனாக சாம்சனை நம்ம பார்க்கிறோம். அதனால தான் ஞானம் இல்லைன்னா என்ன ஆகும், போகக்கூடாத இடத்துக்கு போறது, தடை பண்ணப்பட்ட காரியங்கள் மேல் ஆசைப்படுறது, பெற்றோர்களுடைய பக்தியுள்ள ஆலோசனையை நிராகரிக்கிறது, தவறான உறவுகளை பின்பற்றுகிறது, ஒரு ரகசிய பாவ வாழ்க்கையை வாழுகிறது. பாருங்களா, இந்த காரியங்கள்லாம் ஞானம் இல்லைன்னா இப்படித்தான் ஆயிரும். இதெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க அவங்க மனம் திரும்பினா தவிர பாவ ரகசிய பாவ வாழ்க்கை இந்த மாதிரி காரியங்கள்லாம் இருந்துகிட்டு இருக்கிறவங்க மனம் திரும்பினா தவிர அவங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலமே அமையவே முடியாது. பாருங்களா, அவங்க வாழ்க்கை இன்னும் 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 மோசமாக தான் போறத நம்ம பார்க்குறோம். அதனோட விளைவுகளாக நம்ம பார்க்குறோம். ஆரம்பத்தில் 14வது அதிகாரத்தில் ஒரு வாலிபன், யங் மேன், எவ்வளோ பொட்டென்ஷியலோடு ஆரம்பித்த ஒரு மனுஷன், எவ்வளோ பெரிய காரியங்களை செய்திருக்க வேண்டிய ஒரு மனுஷன், தவறான ஒரு பெண்ணு பின்பாக போய் அந்த அதிகாரம் இச்சையோடு ஆரம்பிச்சிச்சு. பயங்கர வேதனையோடு ஒரு சோகமான சேட் சேடு திருமணம். போன வாரம் அந்த திருமணத்துக்கு நம்ம போயிட்டு வந்தோம். எவ்வளோ சேடான திருமணம், அந்த மாதிரி ஒரு திருமணம் பாருங்களேன் நடுவுலேயே முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரி ஒரு மேரேஜுக்கு போயிட்டு வந்தால் எவ்வளோ சேடாக இருக்கும், ஐயோ எவ்வளோ கிராண்டாக பண்ணாங்க, கல்யாணம் நின்று போச்சுங்க அப்படின்னு ஊரெல்லாம் பேசுகிற மாதிரி. சாம்சன் கல்யாணம், கல்யாணம் முடிஞ்சிருச்சு ஆனால் மாப்பிள்ளை போயிட்டார். அது ரொம்ப சேடாக அவர் சாம்சனுக்கு எவ்வளோ ஏமாற்றம் இருந்திருக்கும். எவ்வளோ எதிர்பார்ப்போடு ஆசையோடு திருமணத்தை பார்த்து கண் போன போக்கில் போய் கண்டேன் இல்லை இன்பமே. சாம்சன் ஆரம்பத்தில் கண் போன போக்கில் போனார், கடைசி வசனம் ஒரு இன்பமும் காணல, கோபத்தில் வீட்டுக்கு திரும்பி போறார். சார் வெரி ஒரு 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 வாலிப பாதையில் ஆரம்பிச்சு எங்க தன்னை நம்புவாங்க நம்பினாரோ அங்க துரோகத்தை அனுபவிச்சாரு, எங்க அன்பு கிடைக்கும்னு பார்த்தாரோ அங்க வெறுப்பை சந்திச்சாரு, எங்க கொலையும் பகையும் வஞ்சனையும் சந்திச்சு சோகமா போன வாட்டி நம்ம அந்த வசனத்தில் பார்த்தோம். அவர் திரும்பி போய்விட்டார். பாருங்களேன், இந்த முழு அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்ல நல்லா வருது, தமிழ்ல அப்படி வருதா தெரியல. சாம்சன் வென்ட் டவுன், வென்ட் டவுன், வென்ட் டவுன்னு 5 வாட்டி வரும். ரொம்ப ரொம்ப வினோதமாக அவன் கீழே போனான், அவன் கீழே போனான். பாருங்களேன், 1வது வசனத்தில் அவன் தன்னுடைய பக்தி உள்ள சமுதாயத்தை விட்டு திம்னாத்துக்கு வென்ட் டவுன் அப்படின்னு வரும். 5வது வசனத்தில் பெற்றோர்களை கட்டாயப்படுத்தி பெற்றோர்களோடு அந்த பெண்ணை திருமணம் செய்வதற்கு தன் பெற்றோர்களை கூப்பிட்டுக்கிட்டு வென்ட் டவுன், கீழே போனான்னு வரும். 7வது வசனத்தில் அந்த பெண்ணோடு பேசி அந்த பெண்ணை போய் பேசி அதை விரும்பினா அதுக்கு கீழே போனான்னு வரும். 10வது வசனத்தில் அந்த விருந்து வைக்கிறதுக்கு கீழே போனான்னு வரும். 19வது வசனத்தில் அவன் கீழே போய் அந்த அஸ்கலான்ல இருக்கிற 30 ஆளுங்களை கொன்னா அப்படின்னு வரும். பாருங்க, வென் டவுன், வென் டவுன், வென் டவுன். ஆனா 19வது வசனத்தில் எப்படி வருது, ஹி வென்ட் அப் அப்படின்னு வரும், மாறி வரும். போட்டிருக்கீங்களா இங்கிலீஷ்ல இருக்கிறவங்க 19வது வசனத்தில், 14th chapter. அப்பா வீட்டுக்கு மேல போனார். அதான் மோசம் மோசம் மோசமா போனது சாம்சன். வென்ட் அப்புன்னு போகும்போது ஒரு நல்ல இடத்துக்கு தான் போறாரு. ஒருவேளை நம்ம விரும்பலாம், ஐயோ அந்த கெட்ட குமாரன் மாதிரி தகப்பன் வீட்டுக்கு போயிருந்தா எவ்வளவு நல்லா இருந்துச்சு. அவர் மனம் திரும்பி போகல, ஒரு நல்ல இடத்துக்கு போனாரு, ஆனா மனம் திரும்பி போகல, ஒரு கோபத்தில் போனார் அப்படின்னு பார்க்கிறோம். அவருடைய சோகமான திருமணம், துரோக தன்னுடைய மனைவி தனக்கு துரோகம் செய்து விட்டால், அந்த 30 பிலிஸ்தியர் வாலிபர்கள் தனக்கு தன்னை ஏமாத்திட்டாங்கன்ற கோபத்தோடு அவர் போனதை தான் நம்ம பார்க்கிறோம். சரி, அவர் கோபத்தை தனி வைக்கிறதுக்கு போறது இவ்வளோ வாட்டி சாம்சன்ல நம்ம என்ன ஒரு நல்ல முன்மாதிரியே நம்ம பார்க்கறதில்ல, ஒரு காட்லி எக்ஸாம்பிளே நம்ம பார்க்கறதில்ல. இஸ்ரவேலை ஜட்ஜ் பண்ணணும், நியாயம் தீர்க்கணும்னு பிறந்த ஒரு மனுஷன், இஸ்ரவேலை பிலிஸ்தியர்கிட்ட இருந்து காப்பாற்றணும்னு ஒரு மனுஷன், தன்னுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாத ஒரு மனுஷனாக சாம்சனை பார்க்கணும். ரொம்ப சேட். இன்னமும் தொடர்ச்சியாக ஒரு வாழ்க்கையை பார்ப்போம். இன்னும் தொடர்ச்சியாக பார்க்கும்போது கூட அவர்கிட்ட இருந்து ஒரு தவறான காரியத்தை தான் நம்ம பார்க்க போறோம். தவறான காரியத்தை இன்னைக்கு நம்ம படிக்க போற பகுதி கவனிச்சு பார்த்தீங்கன்னா, சாம்சன் வந்து தன்னுடைய சத்ருக்கள் கிட்ட அவன் எப்படி அவங்களை சத்ருக்களை எப்படி பழி வாங்குறான், பழி வாங்குறது ரிவெஞ்ச், ரிவெஞ்சை தான் நம்ம பார்க்க போறோம். ரிவெஞ்ச் வந்து பழி வாங்குறது ரொம்ப ஒரு விதத்தில் பார்த்தா இன்பமா இருக்கு. இந்த ஸ்வீட் ரிவெஞ்சுன்னுவாங்க, அதை பழி வாங்கும் போது அவனை கொல்லு கொல்லு கொல்லுன்னு நம்ம பார்த்துட்டு அது பழி வாங்கும் போது நமக்கு அப்படியே இன்பமா இருக்கு இல்லைங்களா. பழி நம்மளை ரொம்ப துரோகம் செஞ்சவங்க கஷ்டப்படும் போது அவங்க பழி வாங்குற ஒரு உணர்வு இருக்கும் போது நமக்கு ஸ்வீட்டா தான் இருக்கு. ஆனா அந்த பழி வாங்குதல் எவ்வளவு கசப்பானது அப்படின்றத இந்த பகுதி நமக்கு காட்டுது. நமக்கு இருக்கிற சமுதாயத்துல பாருங்களேன், கதைகள் நாடகங்கள் மூவிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதோட மெயின் பல மூவிஸ் உடைய தீமே பழி வாங்குறதுல தான். பழி வாங்கக்கூடாது அப்படின்னு ஒரு ரூல் போட்டோம்னா நம்ம முக்காவாசி 90% மூவிஸ் எடுத்துடணும். பழி வாங்குறது தப்புன்னா அதான் பழி வாங்குறது நம்முடைய சமுதாயமே நம்மளுக்கு கத்துக் கொடுக்குது. சின்ன பிள்ளைங்களுக்கும் அது குழந்தை அழுதுச்சுன்னா என்ன பண்றோம், ஏதோ இடிப்பட்டு அழிஞ்சிச்சுன்னா அதை போட்டு அச்சுமா அதை போட்டு அச்சுமா அப்படின்னு அதுங்களுக்கே சொல்லி கொடுக்குறோம் இல்லைங்களா. அதை திருப்பி கொடுக்கணும், நீ திருப்பி அதை அடிக்கணும் அப்படின்னு அந்த சின்ன வயசுல இருந்தே நமக்கு வந்துருது. நமக்கு ஏதாவது ஒன்று ஹர்ட் ஆயிடுச்சுன்னா நம்ம திருப்பி கொடுக்கணும், சரிக்கு சரி கட்டணும் இன்னுவாங்க, சரிக்கு சரி கட்டணும். ஆனா அது ரொம்ப பழிவா இன்பமான பழி வாங்குதலின் கசப்பான ருசியை தான் இந்த பகுதி நமக்கு காட்டுது. அது இன்பமா நமக்கு இருக்கலாம் ஆனா ரொம்ப கசப்பானது, அதை இந்த பகுதி நமக்கு காட்டுது. பாருங்களேன் நம்ம காலத்துல அது ரொம்ப களி வாங்குறவர்கள் தான் கதாநாயகர்கள், அவங்க தான் பெரிய ஹீரோஸ். அதை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு காரியமாக நம்ம பார்க்கிறோம். ஒருத்தர் அருமையா ஒரு கோட் இருக்குது, நீ பழி வாங்கணும்னு முடிவு பண்ணி அதை ஆரம்பிக்கும் போது ரெண்டு கல்றைய வெட்டு அப்படின்னார். ரெண்டு கல்றை எதுக்குங்க? ரெண்டு கல்றை, ஒன்னு உனக்கு இன்னொன்னு அவங்களுக்கு. ஏன் பழி வாங்கணும்னு ஆரம்பிச்சவங்க ரெண்டு பேரும் அழிய போறாங்க. அருமையா சொல்லியிருக்கிறார், பழி வாங்கணும்னு ஆரம்பிச்சுன்னா ரெண்டு கல்றைய வெட்டு. பாருங்களேன் சாம்சனுடைய முழு வாழ்க்கைய ஒரு பழி வாங்குற சைக்கிள், இந்த ஆங்கிள்லயும் பார்க்கணும் நம்ம. ஒரு பழி வாங்குற சைக்கிள் யோசிச்சு பாருங்க. அவர் முதலாவது ஒரு விடுகதைய அவர் சொன்னாரு, ஆனா அவங்க அந்த விடுகதைய ஏமாத்தி தன்னுடத்துல இருந்த அந்த பதிலை பெற்றுக்கொண்டதுனால அவங்கள பழி வாங்கணும்னு போய் எஸ்கலான்ல அந்த மக்களை கொன்னுட்டு வந்தார். அவங்க அவங்களை பழி வாங்குறாரு, முதலாவது சைக்கிள். ரெண்டாவது தன்னுடைய மனைவியை இன்னொருத்தருக்கு கொடுத்துட்டாங்கன்னு தெரிஞ்சு அவர் பழி வாங்குறாரு. என்ன பண்றாரு, அங்க இருக்கிற ஓநாய்களை கட்டி அவங்களுடைய வளத்தையெல்லாம் அழிச்சு பழி வாங்குறாரு. மூணாவது சைக்கிள் பாத்தீங்கன்னா, தன்னுடைய மனைவியும் தன்னுடைய மாமனாரையும் வீட்டை வச்சு எரிச்சிட்ட பிறகு சாம்சன் அந்த மக்களை எல்லாம் அநேக பிலிஸ்தியர்களை போய் கொலை செய்யறார். அவங்க ஒன்று செய்யறாங்க, இவர் ஒன்று செய்யறார். அதான் சரிக்கு சரி கட்டுறதுன்றது சாம்சனுடைய வாழ்க்கையில பார்க்கலாம். எத்தனை தடவை பார்க்கறோம், ஆறு தடவை பார்க்கறோம் பாருங்களா. அது மாத்திரம் இல்லை, அதோடு முடிஞ்சிச்சா இல்லை. அதுக்கப்புறம் சாம்சனை கட்டி கையெல்லாம் கட்டி இழுத்துட்டு போறாங்க. என்ன பண்றாரு, அந்த கட்டெல்லாம் உடைச்சுக்கிட்டு அங்க இருக்கிற ஒரு கழுத போனை எடுத்து, ஜா போனை எடுத்துட்டு 1000 பேரை கொலை பண்றாரு. அதை பார்க்கிறோம். இன்னும் அஞ்சாவதாக அவர் போய் ஒரு ஊர்ல ஒரு தவறான பெண்ணோடு இருக்கும்போது அந்த ஊரை லாக் பண்ணிடுறாங்க. கேட்டை லாக் பண்ணிட்டு இவன் தப்பிக்க கூடாது, குடிச்சிடலாம் காலையில வந்துன்னு பார்த்தா அந்த கேட்டை உடைச்சிட்டு மனுஷன் தூக்கிட்டு போயிடுறாரு. அந்த மாதிரி பாக்குறோம். ஆறாவதாக அதான் கடைசி பேட்டர்ன், அவர் தலைய மொட்டை அடிச்சு அவரை ஜெயில போடும் போது அவர் அப்பவும் விடல, ஆண்டவரே இவர்களை பழி வாங்கணும்னு சொல்லி போய் அந்த டேகானுடைய ஆலயத்தை உடைச்சு எல்லோரையும் சாவடிக்கிறார். இந்த பழி வாங்குதல் பேட்டர்ன் வந்து சாம்சனுடைய வாழ்க்கையில சைக்கிள் மாதிரி போய் போய் கடைசியில் அவர் சாவற வரைக்கும், அந்த பிலிஸ்தியர் சாவற வரைக்கும் முடியல பாருங்களேன். அதான் நமக்கு காட்டுது, பழி வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டா ரெண்டு கல்றைய வெட்டணும் நம்ம. சாம்சனுக்கு ஒரு கல்றை, பிலிஸ்தியர்களுக்கு ஒரு கல்றை, ரெண்டு பேரும் அழிய போறாங்க. அது நம்ம சினிமாலாம் பாக்குறதுல பாருங்களேன், ஹீரோ தான் நல்லா பழி வாங்கிட்டு வந்துருவாரு இல்ல, அதோட நிக்கிறது இல்ல. பழி வாங்கணும்னு ஆரம்பிச்சோம்னா நிக்காது பாருங்களேன். அதைத்தான் நம்ம பாக்குறோம். ஒரு ஒரு கல்லு மாதிரி நம்ம ஒரு கல்ல உருட்டி விட்டோம்னா ஒருவேளை கீழே உருட்டி விடலாம், ஆனா அது ரொம்ப பெரிய போர்ஸாக நம்மள வந்து திருப்பி அடிக்கத்தான் செய்யும், திருப்பி அடிக்கத்தான் செய்யும். அதான் பழி வாங்குதலுடைய அதை பாக்குறோம். இதுல பார்த்தோம்னா ஒருத்தர் அருமையா சொல்றாரு ஒரு கோட்ல, பாருங்களேன், பழி வாங்குறவன் எப்பவும் கதாநாயகனா இருக்க முடியாது. பழி வாங்குறவன் வந்து தன்னுடைய பலவீனத்தை தான் காமிக்கிறான். எவன் பழி வாங்குதலை விட்டு தன்னுடைய கேற்பட்ட காயத்தை மன்னிக்கிறானோ அவன் ஒரு பலமுள்ள முதிர்ச்சி உள்ள உயர்ந்த ஆத்மா உடையவன் என்பதை நிரூபிக்கிறான். பாருங்களா, பழி வாங்குறாத மன்னிக்கிறவங்க தான் உண்மையான வாழ்க்கையில் இருக்கிற கதாநாயகர்கள். பழி வாங்குறவங்க ரொம்ப பலவீனர்கள், அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஆகவே அந்த பாடங்களை நம்ம இந்த பகுதியில் படிப்போமே. சாம்சனுடைய வாழ்க்கையில் அவர் எப்படி சரிக்கு சரிகட்ட போறதுனால ஒண்ணுமே சரியாவதில்லை, சரிக்கு சரிகட்ட போறதுனால ஒண்ணுமே சரியாவதில்லை. இன்பமான பழிவாங்குதலின் கசப்பான ருசியை நம்ம இதுல பாக்குறோம். பாருங்களேன், முதல் பாட்டு முடிஞ்சிருச்சு. சாம்சன் வந்து தன்னுடைய தகப்பன் வீட்டுக்கு போயிட்டாரு, ரொம்ப சேடா எண்ட் ஆச்சு. அவங்க அப்பா வீட்டுக்கு போய் ஒருவேளை மனம் திரும்பி இருந்தார்னா, நம்ம யோசிச்சு அடிக்கடி பாக்குறோம், ஒருவேளை மனம் திரும்பி இருந்தா எவ்வளவு அருமையா இருந்திருக்கோம்னு. அப்படி இல்லை, ரெண்டாவது பார்ட் வருது. இப்போ என்ன அந்த பார்ட்டுக்கு என்ன ஒரு ஹெட்டிங் கூட கொடுக்கலான்னா, சாம்சன் ரிட்டர்ன்ஸ் அப்படின்ற மாதிரி. சாம்சன் ரிட்டர்ன்ஸ் டிம்னாத்துக்கு, அடுத்து போன அதிகாரத்தில் டிம்னாத்துக்கு போய் அடி வாங்கி இதெல்லாம் போனார். இன்னுமே அந்த ஊர் பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டேன்னு மனுஷன் இருக்கலாம், இல்லை எவ்வளவு சிறப்பாக இருந்திருக்கும். ஆனால் அவருடைய பாவ வாழ்க்கை தொடருது. ஸோ சாம்சன் ரிட்டர்ன்ஸ் என்ன ஆகுது, அவர் ஒரு திட்டத்தோடு வருகிறார். எங்க திட்டத்தோடு, மனம் திரும்புதலோடு வரல, ஏன்னா கோபத்தோடு பண்ணு போன மனுஷன், பாவத்தை வெறுத்து போல கோபத்தோடு போன மனுஷன், அவருடைய கோபம் எல்லாம் கொஞ்சம் தணிஞ்சிருச்சு. தணிஞ்ச பிறகு தன்னுடைய மனைவியோடு கொஞ்சம் சமாதானம் பண்ணிக்கலான்னு வரார். வரும்போது வெறும் கையால் வரல, அவர் என்ன ஒரு நைஸ் பிரசண்டை எடுத்துட்டு வரார், ரொம்ப அருமையான ஒரு வெகுமதி. அந்த காலத்தில் ஒருவேளை பெண்கள் விரும்பியிருப்பாங்க, ஒரு அழகான குட்டி ஆட்டுக்குட்டி எடுத்துட்டு வரும்போது நல்லா இருக்கும் அப்படின்னு. நம்ம இந்த காலத்துலலாம் ஒரு சாக்லேட் எடுத்துட்டு போவோம், இல்லைன்னா ஒரு ஃப்ளவர்ஸ் வாங்கிட்டு போவோம் இல்லைங்களா. இல்லை இந்த ரொம்ப இப்போல்லாம் ஐஃபோன் தான் வாங்கிட்டு போனோம் இல்லைங்களா, ஐஃபோனு ஆப்பிள் ஐஃபோனு அந்த மாதிரி வாங்கிட்டு போனால் சில பேர்லாம் பெரிய பெரிய கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. நம்ம எவ்வளோ பெரிய குழியில் இருக்கிறோமோ அது அந்த குழியிலேருந்து வெளியே வர்றதுக்கு ஏற்ற கிஃப்டை எடுத்துட்டு போனோம். சாம்சன் அந்த காலத்தில் ரொம்ப விசேஷமா அவர் ஒரு ஆட்டுக்குட்டி எடுத்துட்டு போயிருக்கிறாரு. பாருங்களேன், அவர் என்ன நினைச்சாரு, அந்த ஆட்டுக்குட்டி எடுத்துட்டு போய் காமிச்சவொடனே அந்த மனைவி பார்த்து மயங்கி, ஓ சோ ஸ்வீட், நல்லா இருக்குது இது, ஐயோ உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்ணினேன், ஐயோ உங்களுக்காக எத்தனை வருஷமானாலும் நான் காத்திருப்பேன் என் கணவனே அப்படி இப்படின்னு கொஞ்சி ரெண்டு பேரும் ஒன்னா ஆயிடுவாங்கன்னு நினைச்சாங்க. பாருங்களேன், சாம்சன் எவ்வளோ ஒரு வெகுளியாக அவர் போறத பார்க்கணும். தன்னுடைய மனைவியோடு ஒப்புரவாகி தான் அங்கே செட்டில் ஆகி வாழலான்ற ஒரு திட்டத்தோடு போறார். அதான் அவருடைய திட்டம். சில மாதங்கள் ஆயிடுச்சு, ஜூலை மாதம் அவர் போறது. எந்த வசனம் உண்டு, முதலாவது வசனம் என்ன போட்டிருக்கு, கோதுமை தான் ஜூலை மாதம். அதுதான் ஒரு பறவைகள் எல்லாம் ஜோடி சேர்ற ஒரு மாதம். அந்த மாதத்துல இவர் போறார். திருமணம் ஆயிடுச்சு, வந்த உடனே மாமனார் தன்னை பார்த்து, வாங்க மாப்பிள்ளை மாப்பிள்ளையா போயிட்டீங்களே, வாங்க வாங்கன்னு எல்லாம் அப்படின்னு ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு யோசிச்சு நான் பாக்குறேன், நல்லா ட்ரெஸ் பண்ணி பவுடர் எல்லாம் போட்டு கண்ணில் அப்படியே மினுமினுக்கோடு சந்தோஷமா போறார். அதான் அவருடைய திட்டம். ஆனா ஒரு பிரச்சனை, என்ன பிரச்சனை, கதவை தட்டுறார். போய் கதவை தட்டின உடனே மாமனார் வந்து திறக்கிறார். திறந்த உடனே அவருக்கு ஒரே ஷாக், அப்படியே மலையெல்லாம் இடிஞ்ச மாதிரி ஒரு ஷாக். ஷாக்காய் ஆச்சரியப்பட்டு சாம்சன் வந்து தன்னுடைய மனைவியுடைய ரூமுக்கு போகலான்னு போறார். ஏன் மாமனார் வீடு அப்படின்னு ஒரு உரிமையோடு மனைவியுடைய வீட்டுக்கு போகலான்னு பார்த்தா மாமனார், நில் போக முடியாது நீ அப்படின்றார். படிங்க ஒன்னு ரெண்டு வசனம்.
சில நாள் சென்ற பின்பு சிம்சோன் கோதுமை அறுக்கிற நாட்களில் ஒரு வெள்ளாட்டு குட்டியை எடுத்துக்கொண்டு தன் பெண் சாதியை காணப்போய், நான் என் பெண் சாதியினிடத்தில் அறை வீட்டிற்குள் போகட்டும் என்றான். அவள் தகப்பனோ அவனை உள்ளே போக விட்டாமல், நீ அவளை முற்றிலும் பகைத்து விட்டாய் என்று நான் எண்ணி அவளை ஒரு சிநேகிதனுக்கு கொடுத்து விட்டேன். அவள் தங்கை அவளை பார்க்கிலும் அழகானவள் அல்லவா, அவளுக்கு பதிலாக இவன் உனக்கு இருக்கட்டும் என்று சொன்னான்.
சாம்சனுடைய தகப்பன் வந்து சாம்சனை நிறுத்துறார். அப்பா நீ அவருடைய ரூம்ல போக முடியாது, ஏன்னா அவருடைய ரூம்ல அவருடைய புருஷன் வேற புருஷன் இருக்கிறாரு, போக முடியாது. போக முடியாது. ஏன் நீ, அவர் என்ன சொல்றாரு, காரணம் நீ அப்படி வெறுத்துட்டு தள்ளி எறிஞ்சு போன உடனே நாங்க என்ன நினைச்சோம், நீ அவளை ஃபுல்லா வெறுத்துட்டோம்னு நினைச்சோம். வெறுத்துட்ட நினைச்சு அவ விரும்புற ஒரு பையனை பார்த்து, உன்னுடைய நண்பனா பார்த்து, அந்த தோழர்கள்ல ஒரு பையனுக்கு கொடுத்து திருமணம் பண்ணிட்டோம். நீ அவ அழக பார்த்து தானே மயங்கி கடந்த, அவ அழகத்தானே பெருசு உனக்கு, அவளை விட அழகாக அவளுடைய தங்கச்சி இருக்கிறா, அதனால நீ ரொம்ப பேஜாராக வேண்டியதில்லை, சோர்ந்து போக வேண்டியதில்லை, அதை விட அழகாக அவளுடைய தங்கச்சி இருக்கிறா, அவளை நீ திருமணம் செய்து கொள்ளலாம் இல்லையா, சரீர அதை விட அழகா இருக்கிறாளே அப்படின்னு அவர் சொல்றத பார்க்கும். சாம்சன் வந்து வெறும் அந்த அழகுல மயங்கின சாம்சனை பத்தி ஒரு நேசரைட்டு அவனை பத்தி அவன்கிட்ட எவ்வளவு கேவலமா அந்த பேசணும்னு. இவர் ஒரு அப்பாவா, யோசிச்சு பாருங்களேன், என்ன மாதிரி ஒரு பிலிஸ்தியர் அப்பா, என்ன ஒரு குடும்பம் இது, ஏன்னா கேவலமான ஒரு ஆளா நம்ம பாக்குறோம். அவர் சாம்சனை எவ்வளோ ஒரு கேவலமா அவர் நினைக்கிறார். அதை கேட்ட சாம்சனுக்கு என்னாச்சு, பயங்கரமான கோபம் வந்துச்சு, பயங்கரமான கோபம். ஏன், முதலாவது தன்னுடைய மனைவி போயிடுச்சு, ரெண்டாவது இந்த ஒரு இந்த மாமனார் அவர் எவ்வளோ தன்னை அவமானப்படுத்துறார், அவமானப்படுத்துறார் அப்படின்னு என்ன சொல்றாரு.
அப்பொழுது சிம்சோன், நான் பெலிஸ்தருக்கு பொல்லாப்பு செய்தாலும் என் மேல் குற்றம் இல்லை என்று அவர்களுக்கு சொல்லி,
தனக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. என்ன ஒரு ஒரு எவ்வளவு மோசமான பாருங்களேன், அந்த பெண் அழகான பெண்ணு பார்த்து திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. ஆனா அந்த குடும்பம் என்ன மாதிரி ஒரு குடும்பம், அப்பாவே எப்படி இருந்தா, அந்த பொண்ணு எப்பேற்பட்ட பொண்ணா இருந்திருக்கும், எவ்வளவு மோசமான ஒரு நிலையில் தனக்கு வந்த கோபத்தில் அவர் என்ன சொல்றாரு, நான் பெலிஸ்தியருக்கு பொல்லாப்பு செய்தாலும் என் மேல் குற்றம் இல்லை. ஆனா என்ன பொல்லாப்பு பிலிஸ்தியருக்கு இப்ப செஞ்சாலும் என்னை யாரும் பிளேம் பண்ணக்கூடாது, நான் நியாயமா செய்யறேன், ஐ எம் கோயிங் டு டேக் ரிவெஞ்ச் இல்லைங்களா, நான் பழி வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து முதலாவது அவர் செஞ்சது 30 பேரை கொன்னாரு, இப்ப தன்னுடைய மனைவியை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவர் என்ன சொல்றாருன்னா, இதுக்கப்புறம் இது வரைக்கும் செஞ்சது பெரிய விஷயம் இல்ல, இப்ப செய்ய போறோம் பாருங்கடா அப்படின்ற மாதிரி, இது வரைக்கும் செஞ்சது ஒன்னும் விஷயம் இல்ல, இப்ப என்ன நடக்க போகுது, ரிவெஞ்ச் பிகின்ஸ் அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்கிறார். பாருங்க, சாம்சன் ஒரு முக்கியமான பாடத்தை இங்க கத்துக்கிறார். என்ன கத்துக்கிறாரு, பிலிஸ்தியர்களை நம்ப கூடாது, பிலிஸ்தியர்களை நம்பவே கூடாது, நம்பவே கூடாது. தொடர்ந்து அந்த மனிதர்களால் தான் ஏமாற்றப்படுறதை தான் அவர் உணர்றார். தன்னோடு 30 தோழருங்க கொடுத்தா அந்த 30 தோழருங்க எப்படி ஏமாத்திட்டாங்க, தான் நேசிச்சு தன் இனத்தை கூட்டத்தை எல்லாரையும் விட்டு தன் தகப்பனையோ தகப்பன் தாயுடைய ஆலோசனையோ விட்டு ஒரு பெண்ணை நேசிச்சு அதை திருமணம் செய்யணும்னு விரும்பினா அந்த பொண்ணே இவருக்கு துரோகம் செய்து, துரோகம் செஞ்சு அவங்களுடைய அப்பா என்னன்னு பார்த்தா அந்த அப்பா அந்த பொண்ணை எடுத்து வேற ஒருத்தனுக்கு தாண்ட விரும்புற ஒரு பையனுக்கு கட்டி கொடுத்துட்டு என் தங்கச்சியை தங்கச்சியை பார்த்து திருமணம் செஞ்சுக்கணும் போது ஏமாந்து 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 போன ஒரு கோபம் சாம்சன் கஷ்டமான விதத்தில் அவர் என்ன கத்துக்கிறாரு, பிலிஸ்தியர்களை நம்ப கூடாது. பாருங்க, இதுல கவனிச்சு பாருங்க, கடவுளுடைய கட்டளை கடவுளுடைய கற்பனை சபையில இல்லாத குடும்பங்கள் வந்து அவங்க எவ்வளவு அலங்கோலம் எவ்வளவு குழப்பம் அந்த குடும்பங்கள்ல இருக்குன்றத நம்மளால யோசிக்க முடியுமா. நான் பாக்குறோம், ஏன் வேத கட்டளை இல்ல ஆண்டவருடைய கற்பனை இல்லாத குடும்பங்கள் நம்மளும் பாக்குறோம் உலகத்துல எவ்வளவு அலங்கோலம் எவ்வளவு ஒழுங்குன்றதே அந்த குடும்பங்கள்ல இருக்கிறது இல்ல. இது அது நமக்கு ஒரு கண்ணாடி மாதிரி காட்டுது பாருங்களேன். இந்த வாரம் ஒருத்தனுக்கு கொடுத்து கல்யாணம் பண்ணிட்டாங்க, கல்யாணம் முடிஞ்சு போச்சு, அவன் சரி போச்சுட்டு போயிட்டான்னா சரி, கோச்சிட்டு போனா வரமாட்டானா, கல்யாணம் தான் முடிஞ்சிச்சு, அந்த கல்யாணம் ஒரு எவ்வளவு புனிதமான ஒரு நிறுவனம், அது அவ்வளோதான் நான் மதிக்கிறது கல்யாணத்தை, அவன் வர்றதுக்குள்ள இன்னொருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருதா பாருங்க, இன்னொருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தது மாத்திரம் இல்ல, அவ தங்கச்சியை நீ திருமணம் செஞ்சுக்கன்னு சொல்றாங்கன்னா எவ்வளவு அலங்கோலம் ஒரு குடும்பத்துல, எவ்வளவு மோசம் பாருங்க. இதாங்க அவிவிசுவாசிங்க பிலிஸ்தியருங்களை. நம்ம அதான் யூதருங்க வந்து ரொம்ப திட்டுவாங்க, விருத்த சேதனம் செய்யப்படாதவர்கள், அவிவிசுவாசிகள் அப்படின்னு ரொம்ப மோசமா இயேசு காலத்துல இருந்த பிலிஸ்தியர், இயேசு காலத்துல இருந்த யூதருங்க அவங்கள நாயங்கன்னு கூட சொல்லுவாங்க. ஏன், அவங்கள ஒரு ஒழுங்கு ஒரு கொள்கை ஒரு கற்பனைன்றதே கிடையாது. அப்படி இருக்கிறவர்கள் சாத்தானால் ஆளப்படுகிறவர்கள் அப்படி இருக்கிற மனிதர்கள் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் தான், நம்மளோட நெருங்கி இருக்கிறவங்க தான், ஆனா அவங்களுக்குள்ள ஒரு ஆழமான வஞ்சனம் இருக்கு, ஏமாத்தம் இருக்கு. They will cheat. பாருங்களா, ரொம்ப ஆழமான வஞ்சனம் அவங்க இருக்குது. சில நேரங்களில் பேரளவுக்கு கிறிஸ்தவர்களா இருக்கிறவங்க கூட, பேரளவுக்கு கிறிஸ்தவர்களா இருக்கிறவங்க கூட அவங்களுக்கு எப்படா மற்றவங்கள அட்வான்டேஜ் எடுக்கலாம் அப்படின்னு தான் அவங்களுக்கு இருக்கிறமே தவிர, ஒரு நற்குணத்துல மற்றவங்களுக்கு நன்மை செய்யணுன்றதே வராது, நன்மை செய்யணுன்றதே வராது. நம்ம அதை பார்த்து, இதில் பார்த்து கற்றுக்கணும். ரொம்ப அவங்கள நம்பக்கூடாது, கத்துக்கிறாரு அவங்கள ரொம்ப நம்பக்கூடாது. ரொம்ப வெளியில பாக்குறது ரொம்ப டீசெண்டா இருக்கலாம், நல்லவங்க மாதிரி இருக்கலாம், விருத்த சேதனம் செய்யப்படாதவர்கள் இருதயத்துல அழமான வஞ்சனை இருக்கும், வஞ்சனை இருக்கும். நம்ம பார்த்து அதை படிச்சுக்க வேண்டியது. அவங்க எப்படியாவது நம்மனால என்ன ஆகும்னு தான் பார்ப்பாங்க. ஒருத்தர் சொல்லுவார், இந்த உலகம் வந்து ஒரு கரும்பு ஜூஸ் எப்படி புளியுதோ ஒரு மிஷினு, அந்த மாதிரி நம்மள கரும்பு ஜூஸ் புளியிற மாதிரி நம்மளால வேலை ஆகுற வரைக்கும் தான் நம்மளை பார்த்துக்குவாங்க, நம்மளை இது பண்ணுவாங்க. நம்ம ஜூஸ் எல்லாம் பிழிஞ்ச பிறகு அந்த என்ன பண்ணுவாங்க, அந்த இதை தூக்கி எடுத்து சாக்கடையில் போட்டுருவாங்க. அந்த மாதிரி தான் நம்மளை பண்ணுவாங்க. இந்த உலகம் அப்படித்தான் பயங்கரமானது பாருங்களேன். அவங்களே அவங்க பெற்று வயதானவங்களை எப்படி பார்த்துக்கிறாங்க பாருங்களேன், அவங்க வயசானவங்க எப்படி பார்த்துக்கிறாங்க, எவ்வளோ வளர்த்து அப்படிலாம் ஃபோட்டோ வச்சிருவாங்க செத்த பேருக்கு. ஆனால் வயதானவங்களுக்கு ஒன்றுமே மதிப்பு இல்லை, உட்காரு இது ரொம்ப கேவலமாக நடத்துவாங்க. ஏன், அவங்கள இருக்கிற ஜூஸ் எல்லாம் பிழிஞ்சாச்சு, உன்னை வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்குனா அத்தாத்தா பாட்டியை என்ன கவனிப்பாங்க. தான் இந்த உலகம் ரொம்ப மோசங்க, ரொம்ப மோசம். அதனால எத்தனை பேர் அப்படி வஞ்சிக்கப்படுறாங்க வாலிபருங்க, நீங்க தெரிஞ்சுக்கணும். நம்ம திருமணம் செய்யும் போது அந்த குடும்பம் ரொம்ப முக்கியம், அந்த குடும்பத்தில் வளர்ந்த பையனோ பெண்ணோ ரொம்ப முக்கியம் இல்லைங்களா. வித்த சேதனம் செய்யப்படாத குடும்பங்களை மாட்டிக்கின பெண்களுடைய கதைகளை நான் சிலதெல்லாம் கேட்டு மன உருகே இருக்கிறேன். எவ்வளோ பெண்கள், ஒரு பெண்ணு இப்படித்தான் வஞ்சிக்கப்பட்டு, கிறிஸ்தவ பெண், எவ்வளோ சத்தியத்தில் வளர்ந்த பெண்ணு, ஒரு இந்து குடும்பத்தில் கல்யாணம் பட்டு, அந்த இந்து குடும்பத்தில் ஒரு ரூலும் இல்லை, ஒரு இதாக இல்லை, ஒரு தகப்பன் தாயை பிரிந்து அவங்க நல்லா சந்தோஷமாக இருக்கட்டும்னு இல்லை, கூட்டு குடும்பமாக வாழ்ந்து அந்த ஒய்ஃபு ஃபாதர் இன்லா பிரச்சனை, மதர் இன்லா பிரச்சனை, பெரிய ஒரு போராட்டம், ஒரு டார்ச்சரஸ் லைஃப். அந்த பொண்ணை கட்டாயப்படுத்தி காலையில் எழுந்திரிச்சு நீ பூஜை செய்யணும்னு பெரிய பொட்டா வச்சுக்கணும்னு வச்சு விடுவோம் மாமியார், பெரிய பொட்டா வச்சுக்கிட்டு கொடுமைனா கொடுமை. கடைசியில் அந்த பொண்ணு தூக்கு போட்டுக்கிட்டே செத்து போச்சு, ஏன், விருத்த செய்ய விசுவாச பெண் எப்படி விழுந்து எப்படி வாழ்க்கை கெட்டு போகுது பாருங்களேன். ஒருபோதும் பிலிஸ்தியர்களை நம்பக்கூடாது. இதைத்தான் சாம்சன் கற்றுக்கிட்டாரு, நம்ம கற்றுக்குவோமா. ஐயோ ரொம்ப சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க அந்த குடும்பம், அந்த எங்கள் வீட்டில் பார்த்தா எப்போ பார் போர் எப்போ பார் இதுன்னா, அந்த குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா கலகலகலகலான்னு சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்கன்னு. நம்பாதீங்க, பிலிஸ்தியர் குடும்பம் ஆபத்து, ரொம்ப பெரிய வஞ்சனை அங்கே இருக்குது, ரொம்ப வஞ்சனை இருக்கு பாருங்களா. பல விதங்களில் வேதம் நம்மளுக்கு கட்டளை இருந்தால் பார்க்குறோம். எனக்கு இன்னொரு பொண்ணும் தெரியும், ரொம்ப தெரிஞ்ச பெண்ணு, ரொம்ப அநேக பேர் இயேசு கிறிஸ்து கிட்ட கொண்டு வந்த பெண், ஆண்டவர்கிட்ட சொல்லி எங்கே போனாலும் இயேசுவை பற்றி தான் சொல்லும். அப்படி சொல்லி சொல்லி ஒரு எங்கள் கம்பெனியில் ஒரு பெரிய மேனேஜர், பெரிய ஆள், அவர் முஸ்லீம், அவர்கிட்ட சொல்கிறேன் அவங்க இயேசுவை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன், இன்னோசண்டாக போய் போய் ஆமாவா சொல்லி எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட், அது என்ன இது என்னன்னு அவருக்கு வாங்கி கேட்பார். ரொம்ப நேரம் உட்காந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஆனால் அந்த மனுஷனுக்கு இயேசு பற்றியெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, அந்த பொண்ணு மேலே தான் இன்ட்ரெஸ்ட். அது சொல்லுதே சொல்லுதேன்னு கேட்டு கேட்டு கடைசியில் அது எப்படியோ மயக்கி அவள் போய் முஸ்லீமில் கல்யாணம் பண்ணுற மாதிரி ஆச்சு. முஸ்லீமில் கல்யாணம் பண்ணி புள்ள பிறந்துருச்சு, புள்ள ஆயிடுச்சு கல்யாணம் பண்ணி, அதனால வாழ்க்கை ஓடி போயிடலாமான்னு இருக்குது, ஆனால் பிள்ளைகளுக்காக வாழ்கிறாங்க. இந்த மாதிரி ரொம்ப பயங்கரம், பிலிஸ்தியர்களை நம்பக்கூடாது. பிலிஸ்தியர்கள் ரொம்ப விருத்த சேதனம், அதனால தான் அடித்தலையா அடிச்சுக்கிறது. என்ன, நீ கருப்பாக்குறியோ வெள்ளையாக்குறியோ அவனியோ நட்டையோ குட்டையோ யாரையாவது கல்யாணம் பண்ணு, விசுவாசிய கல்யாணம் பண்ணா நாங்கள் சந்தோஷப்படுவோம் இல்லைங்களா. விசுவாசிய கல்யாணம் பண்ணு, நல்லா இருக்கும் குடும்பம் வாழ்க்கை, நல்லா இருக்கும். விசுவாசி ரொம்ப முக்கியங்க, அதை பார்த்துக்கணும். ரொம்ப செல்ஃபிஷ், ரொம்ப வஞ்சனை, ரொம்ப அன்பா இருக்கலாம். இப்போ வேதம் பல இடங்களில் நம்மளை எச்சரிக்குது அதை பற்றி பாருங்களேன். இப்போ ரெண்டு கொரிந்தியர்லாம் படிச்சிருக்கிறோம், இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் சம்பந்தம் ஏது, வெறும் திருமண உறவில் மாத்திரம் இல்லாமல் கூட மற்ற காரியங்களையும் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக அவங்ககிட்ட இருக்க வேண்டியது அவசியம். ஃப்ரெண்ட்ஸில், ஃப்ரெண்ட்ஷிப்பில், சோஷியல் உறவுகளில் என்ன மாதிரி அவங்க கிட்ட நம்ம சேர்றோன்றது ரொம்ப அவசியம். பாருங்க ஒரு வசனம் படிங்க, 1 கொரிந்தியர் 15:33.
மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும்.
ஆகாத சம்பாஷணைகள் நல் ஒழுக்கங்களை கெடுக்கும். குட் பேட் கம்பெனி, குட் கேரக்டர் இல்லைங்களா, பேட் கம்பெனி கரப்ட்ஸ் குட் கேரக்டர் அப்படின்னு ஒரு டிரான்ஸ்லேஷன் வரும். உங்களுக்கு எப்படி வருது? குட் மாரல்ஸ் இல்லைங்களா, ஒரு டிரான்ஸ்லேஷன்ல பேட் கம்பெனி கரப்ட்ஸ் குட் கேரக்டர். அதனால என்ன பண்ணக்கூடாது? மோசம் போகாதிருங்கள். அப்படி மோசம் போகாத, எவ்வளோ பேர் பெண்களும் சரி ஆண்களும் சரி தங்கள் வாழ்க்கை கெட்டு போனதே சரியான ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் இல்லாததுனால. தெரியுங்களா உங்களுக்கு ரொம்ப எப்படி சேர்றோம், ஃப்ரெண்ட்ஸோடு ஜாக்கிரதையாக இருக்கணும். நீதிமொழிகள் உடனே உடனே அடிக்கடி நமக்கு புத்தி சொல்றது என்னன்னா, நம்ம சேர்றவங்க அவங்களுடைய பழக்கம் விருத்த சேதனம் பண்ணப்படாதவர்கள் தான் ரொம்ப இருக்கிறாங்க. அவங்க கூட சேர்றதை குறித்து நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இன்னொரு வசனம் நீதிமொழிகள் 13:20. மோசம் போகாதிருங்கள், பேட் கம்பெனி கரப்ட்ஸ் குட் கேரக்டர். நீதிமொழிகள் 13:20.
ஞானிகளோடு சஞ்சரிக்கிறவன் ஞானமடைவான், மூடருக்கு தோழனோ நாசமடைவான்.
மூடருக்கு தோழனோ நாசமடைவான். பாருங்களேன், அதான் நம்ம எப்படி யார் கூட சேர்றோம் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஆனா இதுல ஒரு முக்கியமானது, அவிவிசுவாசிகளை நம்ம மதிக்கணும், அவங்கள நேசிக்கணும், அவங்களுக்கு எப்படியாவது இயேசுவை பத்தி சொல்லணும்ன்ற ஒரு குறிக்கோள் நமக்கு இருக்க வேண்டியதுதான். அதை நிராகரிக்கல, அதனால நம்ம எல்லாரையும் விட்டுட்டு ஒரு இதுல இருக்கணும்னு இல்லை. ஆனா ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அவங்கள நம்ம நம்ப முடியாது. சாத்தானால கட்டுப்படுத்தப்படுகிறார். ஆகாயத்தின் பிரபஞ்சத்தின் பிரபுக்கு அவங்க அடிமையா இருக்கிறாங்க. நம்ப முடியாது. அதை ரொம்ப மனசுல வச்சுக்கணும். சாம்சன் அதை கஷ்டப்பட்டு கத்துக்க வேண்டியதா இருந்துச்சு. சரி, சாம்சனுடைய பழி வாங்குதல் பார்ப்போம். 3வது வசனத்திலிருந்து அவர் சொல்றார், இன்னுமே ஒன்னும் பார்க்கல, இப்பதான் பார்க்க போறீங்க அப்படின்னு ஒரு அவரு ஒரு இதை செய்யறார். கடைசி அதிகாரத்தில் இச்சையோடு ஆரம்பிச்சவர் இப்ப பழி வாங்கணும்ன்ற ஒரு இதோடு சரி கட்டணும் அப்படின்னு அவருடைய கோபம் கட்டுப்பாடு இல்லாம போகுது. அவருடைய பாஷை பாருங்களா என்ன. 3வது வசனம்,
அப்பொழுது சிம்சோன், நான் பெரிசருக்கு பொல்லாப்பு செய்தாலும் என் மேல் குற்றம் இல்லை என்று அவர்களுக்கு சொல்லி புறப்பட்டு போய்.
பாருங்களேன், பிலிஸ்தியர்களுக்கு பொல்லாப்புனா ஆக்சுவலா அதுக்காகத்தான் இவன் பிறந்தது. ஆனா பிலிஸ்தியர்களை இஸ்ரேல் ஜனங்களை பிலிஸ்தியர்கிட்ட இருந்து காப்பாத்தணும், விடுவிக்கணும், அவங்க கிட்ட போராடணும், அதுக்காகத்தான் இவர் பிறந்தது. ஆனா இவர் இப்ப போய் பிலிஸ்தியர்களுக்கு பொல்லாப்பு செய்யறது வந்து தேவனுடைய தான் பிறந்த நோக்கத்தை உணர்ந்ததுனாலயோ இல்ல தேவ ஜனங்களை விடுவிக்கணும்ன்றதுக்காகவோ இல்ல, தவறான நோக்கத்தோடு போய் செய்யறார். பழி வாங்கணும், அவங்கள பழி வாங்கணும் அப்படின்ற நோக்கத்தோடு செய்யறார். இதை யோசிச்சு பாருங்க, தான் மோட்டிவேஷன் ரொம்ப முக்கியம். நம்ம அடிக்கடி படிச்சுட்டு வரோம், நம்ம மலை பிரசங்கத்துல படிச்சுட்டு வரோம். நாம் ஆண்டவருக்கு செய்யற காரியங்கள் நல்ல காரியங்களை செய்யறோமான்றது ஆண்டவருக்கு முக்கியம் இல்ல, எந்த நோக்கத்தோடு செய்யறோன்றது ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். அதை நம்ம பார்த்துக்கணும். கடவுளை நம்ம சேவிக்கும் போது சில நேரங்களில் நமக்கு என்ன ஆதாயம் வரும், நம்மளை மற்றவங்க பாஸ்டர் அப்ரிஷியேட் பண்ணுவாரா அப்படின்ற அளவுக்கு தான் நம்ம பக்தி இருந்துச்சுன்னா ரொம்ப மேல்பார்வையான பக்தி. நம்ம பக்தி மனிதர்கள் காணணுன்றதுக்காக நம்ம செய்யறதா இருந்துச்சுன்னா நம்ம மோட்டிவேஷனை நம்ம யோசிச்சு பார்க்கணும். சில நேரங்களில் ஏதோ ஆதாயத்துக்காகவோ இல்லை யாரோ அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, நம்மளை மெச்சத்துக்குவாங்கன்னு செய்யறதா இருந்துச்சுன்னா அந்த மெச்சப்பு அந்த ஆதாயம் நம்ம கிட்ட போயிட்ட உடனே அந்த பக்தியே இல்லாமல் போயிடும். ரொம்ப மேற்பார்வையான பக்தி. அதை குறித்து நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சில பேர் வந்து ஏதாவது நம்ம செய்யறோம்னா அதை ஒருத்தரும் இது செஞ்ச ஒருத்தரும் எனக்கு தேங்க்ஸ் சொல்லலை, ஒருத்தரும் எனக்கு நன்றி சொல்லலையே, நான் இதை செஞ்சேன்னு நம்ம செஞ்சுட்டு போனோம்னா ஒண்ணுமே செய்ய முடியாது நம்ம வாழ்க்கையில. பாருங்களேன், ஆண்டவருக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டவங்க, ஆண்டவருக்காக அந்த அழைப்பு பெற்றவங்க பார்த்தீங்கன்னா, யார் பார்க்கட்டும் பார்க்காம போட்டோம், யார் அப்ரிஷியேட் பண்ணிட்டோம் அப்ரிஷியேட் பண்ணாம போட்டோம், அவங்க ஒண்டி அசையாம செஞ்சுக்கிட்டே போவாங்க. சில நேரத்தில் தங்களுக்கு விரோதமாக பேசினாலும், தங்களை குற்றப்படுத்தி பேசினாலும், தங்களை மெச்சத்து பேசினாலும், தங்களை பத்தி ஒண்ணுமே பேசினாலும், நான் செய்யற சேவையை செஞ்சுக்கிட்டே போவேன். ஏன் நான் யாருக்கு செய்யறேன்? மனிதர்கள் காணணும் என்பதற்காக இல்ல, தேவனை நோக்கி நான் செய்யறேன். பாருங்களேன், நம்முடைய மோட்டிவேஷன் யோசிச்சு பாருங்களேன். சில பேர் நிறைய காரியங்கள் ஆண்டவருக்கு செய்யாத இருக்கிறதுக்கே காரணம் வந்து அவனுடைய மோட்டிவேஷன் சரியில்லை, அவனுடைய மோட்டிவேஷன் சரியில்லை. ஒரு வசனம் பாருங்களேன் அருமையாக, 1 கொரிந்தியர் 15:58.
ஆகையா எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாய் இராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகுகிறவர்களுமாய் இருப்பீர்களாக.
பாருங்களா, இத்தாங்க நமக்கு இருக்கணும். நம்ம ஆண்டவருக்கு செய்யறது வந்து எந்த நோக்கத்தோடு செய்யறோம், மற்றவர்கள் நம்மளை மதிக்கணும், மற்றவர்கள் நம்மளை அப்ரிஷியேட் பண்ணணும்ன்றது தவறான நோக்கம், தவறான நோக்கம். இந்த வசனம் நம்மளை எப்படி சொல்லுது, கர்த்தருக்குள் நீங்கள் பிரயாசம் விருதாவாயிராது. நீ கர்த்தருக்குள் செய்யற பிரயாசம் வந்து நீ சின்ன ஒரு முயற்சி செஞ்சாலும் ஒருபோதும் அது வீண் போகாது, ஒருபோதும் அது வீண் போகாது. அதை நீ நினைச்சுக்க, கர்த்தருக்காக நீ ஏதாவது ஒன்று செஞ்சினா மனுஷங்க பார்க்குறாங்களோ பார்க்கலையோ அப்ரிஷியேட் பண்ணுறாங்களோ இல்லையோ நீ பாட்டிக்க செஞ்சுட்டு போங்க பாருங்களேன், செஞ்சுட்டு போங்க. அதனால
நீங்கள்
அதனால கர்த்தருக்குள் நீ ஒரு பிரயாசத்தை செய்யும் போது அது வீணாவே போவாது. அதனால் நீங்கள் உறுதிப்பட்டவர்களாய் அசையாதவர்களாய் பாருங்களேன், அசையாதவர்கள்லாம் நம்மளை அசைக்க பார்ப்பாங்க, நம்மளை இது பண்ண பார்ப்பாங்க, அசையாதவர்களாய் கர்த்தருடைய கிரியையில எப்பொழுதும் பெறுகிறவர்களாய் இருப்பீர்களாக. இன்னும் அதிகமா, இன்னும் அதிகமா, இன்னும் அதிகமா நான் என்ன செய்ய முடியும், மனிதர்கள் பேசுறாங்களோ அப்ரிஷியேட் பண்றாங்களோ பாக்குறாங்களோ பார்க்கலையோ அப்படின்றதெல்லாம் இல்லை, நான் ஆண்டவருக்கு செஞ்சிட்டே போவேன் அப்படின்றது என்னத்தை காண்த்து, பரலோகத்திலிருந்து அவங்களுக்கு அந்த அழைப்பு வந்திருக்குன்னு காட்டுது. நிறைய பேர் ரொம்ப ஆர்வத்தோடு செய்வாங்க, செஞ்சு ஆர்வத்தோடு செய்யும் போது திடீர்னு அவங்களுக்கு ஒரு ஒரு சோர்வு வந்துடுது, யாரோ ஒருத்தர் ஏதோ சொல்லிடுறாங்கன்னா அதோடு முடிஞ்சு போவோம் அவங்களுடைய ஊழியக்கதை. அப்படி இருந்தால் கடவுளுக்காக காலைல கூட நான் ஜெபம் பண்ணேன், கடவுளுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்ட மனிதர்கள் கடவுளுக்குடைய அழைப்பு பரலோகத்திலிருந்து பெற்றவங்க வந்து அசையாமல் செஞ்சிட்டே போவாங்க. பவுல் எடுத்து பாருங்களேன், தனக்கு எவ்வளோ அவமானம் கேவலம் சபைகள் எவ்வளோ அவரை திட்ட வேண்டியதாக இருந்துச்சு, ஆனால் அவருடைய ஊழியத்தில் அசையவே இல்லை மனுஷன். நம்ம அப்படிப்பட்ட உறுதி உள்ளவர்களா இருக்கணும், நம்ம மோட்டிவேஷன் சரியா இருந்துச்சுன்னா நம்ம செய்யறது ஆண்டவருக்கு செய்யறத நம்ம ஒருபோதும் நிக்க வைக்க மாட்டோம் பாருங்களா, எந்த மனுஷனும் நிக்க வைக்கவே முடியாது. நான் என்னுடைய ஊழியத்தை ஏன் நான் செய்யற ஒரு ஒரு பிரயாசமும் விருதா போவாதுன்னு நினைச்சு நம்ம செய்யணும், அதை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும் பாருங்களேன். சரி, சாம்சன் என்ன பண்றாரு, பழி வாங்கணும்னு சொல்லி அவர் செய்யற அதிசயத்தை பாருங்களேன், 300:4-5 படிப்போம்.
புறப்பட்டு போய் 300 நரிகளை பிடித்து பந்தங்களை எடுத்து வாளோடு வாள் சேர்த்து இரண்டு வாள்களுக்கும் நடுவே ஒவ்வொரு பந்தத்தை வைத்து கட்டி பந்தங்களை கொளுத்தி பெலிஸ்தரின் வெள்ளாண்மையிலே அவைகளை ஓடவிட்டு கதிர்கட்டுகளையும் வெள்ளாண்மையையும் திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் சுத்தரித்து
போட்டான். 300 நரிகளை அவர் பிடிச்சி, அந்த காலத்தில் நரிகள் ரொம்ப இருந்திருக்கு இஸ்ரவேல் ஜனங்களில், 300 நரிகளை தான் பிடிச்சி ஒரு ஒரு நரியுடைய வாழை இன்னொரு நரி வாளுக்கு கட்டி இருக்கிறார். அது மிகப்பியாவது செஞ்சு பார்த்துருக்குறீங்களா, ஒரு ரெண்டு நாயுடைய வாழை கட்ட பாருங்களேன், அவ்வளோதான், எவ்வளோ கஷ்டம் அது பாருங்களேன். 300 நரிகளை பிடிச்சி அப்போனா எத்தனை 150 பேர்ஸ் பண்ணியிருக்கிறார், 150 பேர்ஸ பண்ணி ரொம்ப கஷ்டம் அது அப்படி செஞ்சிருக்கிறத பாக்குறோம். ஒன்னொன்னுக்கு அதை இது பண்ணி அந்த வாளுகளை கட்டி அதுக்கு நெருப்பு வைக்கிறார் அந்த வாளுக்கு. இந்த அனிமல் ரைட்ஸ் மேனகா காந்தி எல்லாம் இதெல்லாம் பார்த்தாங்கன்னா சாம்சனை பிடிச்சி ஆயுள் கைதியா ஜெயில போட்டிருப்பாங்க, அந்த மிருகங்களை வாயில்லாத ஜீவன்களை எப்படி கொடுமைப்படுத்துறாருன்னு. இது வந்து இதை படிச்சுட்டு வந்து இது எப்படி பண்ண முடியும் அப்படின்னு நிறைய பேர் கேள்வி, கிரிட்டிசிசம், பைபிளை கிரிட்டிசைஸ் பண்றவங்க இதெல்லாம் நடக்க முடியாது, இதெல்லாம் சும்மா கட்டு கதை, இதெல்லாம் எந்த கதையில கேட்டிருக்கிறோம், இதெல்லாம் நடக்க முடியாது, இதெல்லாம் ரொம்ப இது சொல்றது உண்டு. நான் அதுக்காக நான் கொஞ்சம் படிச்சு படிக்கும் போது இதெல்லாம் நம்ப முடியாத ஒரு காரியமே கிடையாது. ஏன்னா அந்த காலத்தில் பழைய காலத்தில் வந்து பிலிஸ்தியருங்க ரோமருங்க ரொம்ப இயேசு காலத்தில் ரோமருங்க வந்து பிலிஸ்தியருங்கிட்ட கத்துக்கிட்ட ஒரு பழக்கமாக அவங்களுடைய ஆடிட்டோரியம்ல வந்து இந்த மாதிரி நரிகளை பிடிச்சி அவங்களுடைய பண்டிகை சில பண்டிகைகள் வரும்போது பண்டிகை நேரங்களில் ஒரு ஷோவாக அதை பண்ணுவாங்களாம். ஒரு சர்க்கஸ் ஷோவாக நரிகளுக்கு வந்து வாழை வாழை கட்டிட்டு நெருப்பு பட்டி விட்டு அது பயங்கரமா குதிக்குமா மேலே குதிக்கும் காதசையில் ஓடுமா அதை பார்த்து பேஹான் சிரிச்சு என்ஜாய் ஒரு என்டர்டெயின்மெண்ட் அது இருந்துச்சு. ஒருவேளை சாம்சன் அதை பார்த்துருக்கலாம், பார்த்து அவருடைய ஒரிஜினல் ஐடியாவை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அதை பார்த்து சாம்சன் அவருக்கும் அந்த ஐடியா வந்திருக்கு, அதனால தான் அவர் அப்படி பண்ணியிருக்கிறத நம்ம பார்க்குறோம். பாருங்களேன், இந்த மிருகங்களை அவர் பிடிச்சி யோசிச்சு பாருங்களேன், அதுக்கு நெருப்பு வச்ச உடனே என்ன ஆகுது, அதுக்கு அது மிரண்டு போய் பயந்து போய் அது எந்த காலத்தில் அவர் வந்திருக்காரு, முதலாவது வசனம் கோதுமை அறுப்பு காலம், கோதுமை அறுப்பு காலத்தில் இவர் அந்த 150 நரிகளை வந்து நெருப்பு வச்சு உடம்போது என்ன ஆகுது, அது மிரண்டு போய் எல்லா திசையிலையும் ஓடுது. 150 நரிகள் ஈஸ்ட்லயும் வெஸ்ட்லயும் நார்த்லயும் சவுத்லயும் ஓடி நெருப்புல அது நெருப்பு அவிச்சுக்கணும் இல்லையா, அது என்ன பண்ணும், அது ரொம்ப அங்க குதிக்கும் இங்க குதிச்சும் இங்க தேய்க்கும் அங்க தேய்க்கும் போது ஒரே ஒரே நேரத்துல எல்லா இடத்துலயும் நெருப்பு வைக்கணும்னா இப்படித்தான் செய்ய முடியும். யோசிச்சு பாருங்களேன், சாம்சன் ஒருவேளை ஒரு 150 பேர் இஸ்ரவேல யூஸ் பண்ணியிருக்கலாம் இதை செய்யறதுக்கு, ஆனால் அவர் அப்படிப்பட்ட ஆள் இல்லை. அவர் பார்த்தீங்கன்னா அவர் செய்கிற சாகசங்கள்லாம் தனியால் தான் செய்யறது, அது யாரையும் கூப்பிடுறது கிடையாது, அவர் தனியாக செஞ்சிருக்கிறார். அது மாத்திரம் இல்லாமல் அவர் தனியாக செய்யணும்னா இது முடியாது, ஒரே இடத்துல எல்லா இடத்துலையும் வைக்க முடியாது, ஒரே இடத்துல எல்லா இடத்துலையும் வச்சா தான் அதை அவிக்க முடியாது. இந்த பக்கம் திரும்பினா நெருப்பு, அந்த பக்கம் திரும்பினா நெருப்புனா எதோ இதை அவிச்சோம்னா அங்கே நெருப்பு இருக்குது, அதை அவிக்க முடியாது. ஒரே இடத்துல எல்லா இடத்துலையும் வைக்கணும்ன்றதுக்காக ஒரு பிளான் பண்ணி இதை அவிக்காம பண்ணணும்ன்றதுக்காக இந்த நரிகளை பிடிச்சி ஒரு சூடு இந்த நெருப்பு வச்சு அவர் அனுப்புறார். அனுப்பின உடனே என்ன ஆகுது, 5வது வசனம்,
பந்தங்களை கொடுத்து வெள்ளாண்மையிலே அவர்களை ஓட விட்டு கதிர்கட்டுகளையும்,
கதிர்கட்டுகளையும்னா அந்த அறுப்பு காலம் இல்லையா, அறுத்து கதிர்கட்டுகளா கட்டி வச்சிருக்கிறாங்க. அதை இன்னும் இது பண்ணணும்னு கதிர் இன்னும் இது பண்ணல, கட்டுகளா கத்திரி வச்சிருக்கிறாங்க. அப்புறம்
வெள்ளாண்மையையும்,
வெள்ளாண்மையா நிக்கிற கதிர்கள் இன்னும் கட் பண்ணல, நிக்கிறது இன்னும் கட் பண்ணலாண்ட, அது நல்லா தூங்கலாம் நைட்ல பண்ணிருப்பாரு, அப்படியே இன்னும் நிக்கிற அறுப்பு. அப்புறம்
திராட்சை தோட்டங்களையும்,
திராட்சை தோட்டங்களையும்
ஒலிவ தோப்புகளையும்,
ஒலிவ தோப்புகளையும் அப்படின்னா கோதுமை கட்டு கட் பண்ணி வச்சிருக்கிற கட்டுகள், நிக்கிற பயிறு, திராட்சை தோட்டங்கள், ஒலிவ தோப்புகள்னா முழு பிலிஸ்தியருடைய அறுப்பே அதுதான். இவங்க பிலிஸ்தியருடைய அறுப்புன்னா இந்த மூணு காரியம் தான் அவங்க அறுப்பு போடுவாங்க. இந்த மூணு அறுப்பும் அவங்களுக்கு அந்த அந்த நேஷனு அந்த நேஷனு அவங்களுடைய பொருளாதாரத்துக்கு ஒரு நெருப்பு வச்சாருன்னா அப்படி வச்சார். முழு தேசமே பொருளாதாரத்தில் தத்தளிக்கும்படிக்கு முழு தேசத்துக்கே அப்படி ஒரு நெருப்பு வச்சார். 300 இதை வச்சுக்கிட்டு 300 ஓநாய்கள் பாருங்களேன், தாங்கள் செஞ்ச வஞ்சனைக்கு பதிலாக ஓநாயை பயன்படுத்தி தன்னுடைய வெறுப்பை வெளிப்படுத்தணும்ன்றதுக்காக நெருப்பை பயன்படுத்தி அவங்களுக்கு இப்படி ஒரு காரியத்தை அவர் செய்யறத நம்ம பார்க்கிறோம். பாருங்களேன், சாம்சனுடைய சரிக்கு சரி கட்டுற ஒரு மெத்தட், சரிக்கு சரி கட்டுற மெத்தட் அவருக்கு திருப்தி. உங்களுக்கு பண்றேன் அப்படின்னு சொல்லி பெரிய டேமேஜ பண்றேன், நேஷனல் கொலாட்ரல் டேமேஜ் பெரிய டேமேஜ் அவர் பண்ணிட்டார். பொருளாதாரமே சரிவடைஞ்சிருச்சு, ஸ்டாக் மார்க்கெட்ல இருந்தா பிலிஸ்தியர் நாடு ரொம்ப கீழே போயிட்டு இருந்திருக்கும். சரி, 6வது வசனம் படிங்க,
இப்படி செய்தவன் யார் என்று பிலிஸ்தர் கேட்கிற போது திம்னாத்தினுடைய மருமகனாகிய சிம்சோன் தான், அவனுடைய பெண்சாதியை அவனுடைய சிநேகிதனுக்கு கொடுத்து விட்டபடியால் அப்படி செய்தான் என்றார்கள். அப்பொழுது பெலிஸ்தர் போய் அவளையும் அவர் தகப்பனையும் அக்கினியால் சுட்டெரித்தார்கள்.
இதுல அதான் நெருப்போடு விளையாடுதப்பா சாம்சன் அப்படின்னா, நெருப்போடு விளையாடுனா என்ன ஆகும் அப்படின்னு காட்டுற மாதிரி பிலிஸ்தியருங்க இதெல்லாம் நெருப்பெல்லாம் பார்த்த உடனே எப்படி எரியும், அவங்க வைரலாக பற்றி எரியும் இல்லையா, அறுப்பு போட்டு எவ்வளோ தங்களுடைய தோப்பு எல்லாமே போயிடுச்சு. என்னங்க சாப்பிடுவாங்க, என்னத்தை சாப்பிடுவாங்க, இன்னும் வரப்போற அறுப்பு வரைக்கும் என்ன பண்ண போறாங்க, இதைத்தான் நம்பி இருந்தாங்க. எத்தனை பேர், எத்தனை குடும்பங்கள், எத்தனை இது இருக்கும், ரொம்ப கோபம் ஆத்திரம். இதை அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்த்த உடனே எல்லாத்தையும் ஆராய்ந்து பார்த்த பிறகு இது சாம்சன் செய்தார், சாம்சன் செய்தார். ஏன் அவன் அப்படி செய்தான் அப்படின்ற ஆராய்ந்து பார்த்தோம்னா, அவனுடைய பெஞ்சாதியை இன்னொருத்தனுக்கு கொடுத்து விட்டார்கள் அப்படின்றதுனால இவங்களுக்கு இருக்கிற ஆத்திரம், சாம்சனை போய் நேராக அவங்க அட்டாக் பண்ணல, என்ன பண்றாங்க, அவனுடைய பெஞ்சாதியும் இன்னொருத்தன் கல்யாணம் பண்ணிட்டாலே அந்த பெண்ணையும் அவங்க அப்பாவையும் அவங்க சொந்த வீட்டிலேயே வச்சு அந்த வீட்டை கொளுத்தி விட்டுட்டான். அவங்க ஆத்திரத்தை தீர்த்துக்கிறதுக்கு, பழி வாங்குதலை தீர்த்துக்கிறதுக்கு. பாருங்களேன், தான் பிலிஸ்தியர்கள் நல்ல ஜனங்களே கிடையாது, நல்ல ஜனங்களே கிடையாது. பாருங்களேன், அந்த பெண்ணு இப்போ அந்த அப்பா தங்கச்சி தங்கச்சி என்னாச்சுன்னு தெரியல, கொளுத்தி அந்த வீடோடு சாம்பலா அழிஞ்சிட்டாங்க. இதுல ஒரு காரியத்தை கவனிக்கணும், தான் தான் இந்த இங்கிலீஷ்ல ரிட்ரிபியூட்டிவ் ஜஸ்டிஸ் வாங்க, பழிவாங்குற நீதி அப்படின்னு கூட சொல்லலாம், பழிவாங்குற நீதி. அந்த பெண்ணு எதுக்காக சாம்சனை காட்டி கொடுத்துச்சு, ஞாபகம் இருக்கா, இவங்க மிரட்டினாங்க, உன்னையும் அவங்க அப்பாவையும் வீட்டிலேயே வச்சு கொளுத்திடுவோன்னு மிரட்டினாங்க. அந்த அந்த உபத்திரவத்தை தப்பிச்சுக்கிறதுக்கு அவ பெரிய துரோகத்தை செஞ்சான், அந்த உபத்திரவத்துல தப்பிக்கிறதுக்கு ஒரு பெரிய துரோகத்தை செஞ்சா. ஆனா அந்த துரோகமே என்ன பண்ணுச்சு, அவ தன்னுடைய அழிவுக்கு கொண்டு வந்துச்சு. பாருங்களேன், அதனாலதான் ஒரு பாவத்தை பாவத்தினால சரி பண்ணவே முடியாது. ஒரு உபத்திரவத்தை வந்து பாவம் செஞ்சு நம்ம சரி பண்ணிக்கலான்னு பார்த்தா அது முடியவே முடியாது. அது வந்து எப்படி அந்த பெண்ணை வந்து அடிச்சிருக்கு பாருங்களேன், அதுக்கு பேர் தான் ரிட்ரிபியூட்டிவ் ஜஸ்டிஸ். நம்ம தவறு செய்யும் போது அதுக்கு காலம் எடுக்கலாம், பராமரிப்பு, பழிவாங்குற பராமரிப்புன்னு கூட பியூரிட்டன்ஸ் சொல்லுவாங்க. நிறைய காலம் எடுக்கலாம், அந்நியாயம் செஞ்சுக்கிட்டே போலாம். எதை தவிர்க்கிறியோ, இதுல கூட ஒரு கதைகளையும் பல கதைகள் நம்ம படிச்சுட்டு வந்திருக்கோம். அவன் எதை தவிர்க்கிறான்னு பாக்குறானோ, பழிவாங்குதல் பராமரிப்பு வந்து அதையே வச்சு அவனை அடிக்கும் பாருங்களேன், அதையே வச்சு அவனுக்கு திருப்பி கொடுக்கும். அது நம்ம உலகத்துல பல இடங்கள்ல கூட பாக்குறோம் இல்லைங்களா, பழிவாங்குற பராமரிப்பு. அதனாலதான் வேதம் கூட நல்லா சொல்லுது, பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்தினாலதான் சாவான். இப்போ பார்க்குறோம், அந்நியாயமாக சம்பாரிச்சுக்கிறாங்க அரசியல்வாதிங்க, அந்நியாயமாக அதை செஞ்சுக்கிறாங்க, அந்நியாயமாக சம்பாரிச்சுக்கிறாங்கன்றது நம்ம வெளியில் பார்க்கும்போது அவங்க ரொம்ப இதாக வளருதா தெரியுது. ஆனால் உள்ளுக்குள்ளே பராமரிப்பு அவங்கள எப்படி பழி வாங்குதுன்னு நமக்கு சொல்லவே முடியாது. எத்தனை பேர் ஒழுங்காக தூங்க முடியும், அவங்க அவ்வளோ சம்பாரித்து வச்சுருந்தாலும் என்ன மனசாட்சி குறுகுறுன்னு இருக்கும்போது என்ன நிம்மதியை அதை அனுபவிக்க முடியும். அந்த பிள்ளைகளுக்கு மூன்றாம் நான்காம் தலைமுறை பிள்ளைகளுக்கு வரைக்கும் அந்த சாபம் வந்து சேராதான். அந்த பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளா இருந்தால் அது ஏற்றுக்கொள்ளாதுங்க, இது அநியாயமா வந்த காசுன்னு. அது கெட்ட பிள்ளைகளா இருந்தால் அந்த பணத்தை நல்லாவே வச்சிருக்காது, அவங்க சம்பாரிச்சது எதுக்காக அப்படி அநியாயமா செய்யறாங்க, பராமரிப்பு விடவே விடாது. தவறு செஞ்சு நம்ம இதை பண்ண பார்த்தோம்னா அது ரிட்ரிபியூட்டிவ் ப்ராப்ளம்னா ஜஸ்டிஸ், பராமரிப்பின் பழிவாங்குதல் நிச்சயமாவே வந்தே வரும். அது கூட தமிழ்நாடு பொலிட்டிக்ஸ்ல நம்ம ரீசெண்டா கூட பார்த்தோம் இல்லைங்களா, எவ்வளோ அநியாயம் நடந்துகிட்டே போச்சு, திடீர்னு வந்துச்சு பாருங்க பழிவாங்குற பராமரிப்பு. சரி, பயங்கரமான சீன் நடக்குது. இப்போ மனைவியும் தன்னுடைய பெஞ்சாதியும் மாமனாரியும் கொன்னுட்டாங்க. கொன்னுட்ட உடனே என்ன நடக்குது,
அப்பொழுது சிம்சோன் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்படி செய்தபடியா நான் உங்கள் கையிலே பழி வாங்கினாலுடைய இழைப்பாரேன் என்று சொல்லி அவர்களை சின்னாபின்னமாக சங்காரம் பண்ணி பின்பு போய் ஏதாம் ஓர் கண்மலை
கவனிக்க முடியுதுங்களா, சாம்சன் ஒண்ணு செய்யறான், அதுக்கு திருப்பி அவங்க செய்யறாங்க இல்லைங்களா, திருப்பியும் சாம்சன் ஒண்ணு செய்யறான், திருப்பியும் அவங்க ஒண்ணு செய்யறாங்க. அது சைக்கிள் ஓடுது, பழிவாங்குற சைக்கிள் ஓடிக்கிட்டே இருக்கு பாருங்களா. அதாங்க ரொம்ப ஆபத்து மனிதர்கள், அதனா போக போக ரொம்ப சீரியஸ் ஆயின் போது, அதிகமாயின் போது, ரொம்ப பயங்கரமா வளர்ந்து போறதை பாக்குறோம். அது ரெண்டு பேரையும் அழிக்கிற வரைக்கும், பிலிஸ்தியர்களையும் சாம்சனையும் அழிக்கிற வரைக்கும் அந்த பழிவாங்குதல் சைக்கிள் தொடர்ந்து போறத பாக்குறோம். ரொம்ப ஆபத்து. நம்ம இதுல இருந்து கத்துக்கிற ஒரு முக்கியமான பாடம் வந்து, பழி வாங்குறது வந்து கடவுளுடைய சித்தமே அல்ல. நம்ம பழி வாங்குறது, நமக்கு யாராவது தீங்கு செஞ்சாங்கன்னா நம்ம பழி வாங்கணும்னு நினைக்கிறது அது கடவுளுடைய சித்தமே இல்லை. சில நேரங்களில் நம்ம நம்மளுடைய கணத்தை தற்காத்து கொள்ளணும், நமக்கு இப்படி செஞ்சிட்டாங்களே அப்படின்றதுக்காக நம்ம ஏதோ ஒன்று செய்யணும், ஏதோ ஒன்று பண்ணணும்ன்றதுக்காக நினைச்சு பண்ணுறது வந்து அது நியாயமே இல்லை, அது எதுவுமே சரி பண்ணாது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். பாருங்களேன், நம்மளை பலவீனமாக நினச்சிடக்கூடாது, அதுவாக நினச்சிடக்கூடாது. நம்ம போய் எகிரி அது பழி வாங்கணும்னு நினைக்கிறது வந்து இன்னும் கொடுமைக்கு வன்முறைக்கு தான் அது வழி வகுக்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். நமக்கு ஒருத்தர் நம்மளை தாக்குறாங்க அப்படின்னா நம்ம என்ன ஆண்டவர் நம்ம படிச்சுக்கிறோம், அவங்கள மன்னிக்கணும்னு தான் பார்க்குறோமே தவிர அவங்களுக்கு நம்ம பதில் கொடுப்போம் அப்படின்னு நம்ம ஆயிட்டோம்னா அவங்களுடைய லெவலில் நம்மளும் போயிட்டோம், அவங்களுடைய லெவலில் நம்மளும் போயிட்டோம். பாருங்க, அதனால தான் என்ன ஆகுது, பழி வாங்கணுன்றதுனால மற்றவர்கள் மேலே கோபம் வெறுப்பு வளர்த்துக்கிட்டோன்னா அது நம்மளையே ஒரு மாதிரி மாற்றிடுது. அவங்க மேலே முறுமுறுப்பு, அவங்க மேலே கசப்பு, அவங்க மேலே கோல் சொல்கிறது, ஒரு காசிப்பு இல்லைங்களா, காசிப்புக்கு என்ன ஸ்லாண்டருக்கு என்ன சொல்கிறது, புறங்கூறுதா, கோல் சொல்கிறது, புறங்கூறுறது அப்படின்னு அவங்களுடைய பேரை எப்படியாவது கெடுக்கணும்னு மாதிரி கேவலத்தில் கேவலமான காரியமாக செய்கிறவர்களாக நம்மளை மாற்றிடுது, ரொம்ப ஆபத்து. அதுதான் இழிவான சிந்தைக்கு நம்மளை கொண்டு போயிருது, அது ரொம்ப ஆபத்து. பழி வாங்குறதுன்றது நம்மக்கிட்ட இருக்கக்கூடாதுங்க. அந்த மாதிரி போயிட்டோன்னா பராமரிப்பு நம்மளை ரொம்ப தண்டிக்கும், நம்ம நிம்மதியே கிடைக்காத மாதிரி செஞ்சிடும். தேவ ராஜ்யத்துக்கு அது பெரிய ஆபத்தாக கூட நமக்கு மாறிடும். அந்த மாதிரி ஒரு இது கூட ஒரு கோட்டு கூட அந்த மாதிரி கிழிவான சிந்தைக்கு போய் நம்ம பேரே கெட்டு போகிற மாதிரி ஆயிரும். எப்போ பார் கோல் சொல்கிறவங்களா, நம்ம இது பேசுகிறவங்களா, இது மற்றவங்க பழி வாங்குறவங்களா இருந்தோன்னா நம்ம யார்கிட்டயும் நமக்கு நல்ல பேரே வராது, ரொம்ப கெட்ட இதாக பேராக போயிடும். நம்மளை பேரே நாரி போடுறோன்ற மாதிரி மோசமாக போயிடும். அது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். அது இடம் கொடுக்கக்கூடாது, பழி வாங்குறது இடம் கொடுக்கக்கூடாது. சரி, சாம்சன் என்ன செய்கிறாரு, இதை கேள்விப்பட்டு அவர் பாருங்களேன், திருப்பி இப்போ அவருடைய வார்த்தையை பழி வாங்குதல்னு வருது. 7வது வசனத்தில் என்ன சொல்றாரு,
அப்பொழுது சிம்சோன் அவர்களை நோக்கி, நீங்கள்
இப்படி செய்தபடியா செய்றீங்க, நீங்க இப்படியா செய்றீங்க, நான் என்ன செய்ய போறேன்,
நான் உங்கள் கையிலே பழி வாங்கினவருடைய இழைப்பாரேன்.
அப்படின்னா உங்க பழி வாங்குற வரைக்கும் நான் இழைப்பாரேன். இப்படித்தான் வந்துருது நிறைய பேருக்கு, ஐயோ உங்களை ஏதாவது பண்ற வலிக்கும் எனக்கு தூக்கமும் வராது, பழி வாங்குதல் நம்மளை விடாது, அப்படி தூக்கம் வராது, ஏதாவது செய்யணும், ஏதாவது ஒன்று செய்யணும்ன்ற மாதிரி, இப்படி நீங்க செஞ்சதுனால நான் பழி வாங்காம இருக்க மாட்டேன்னு ஒரு என்ன மாதிரி மாறிடுறார், மிருகமா மான்ஸ்டரா சாம்சன் மாறிடுறார். மாறிட்டு யோசிச்சு பாருங்க, அந்த பழி வாங்குதல் சைக்கிள் எங்க கொண்டு போகுது, எவ்வளவு கெடுத்துருது பாருங்களேன். என்ன பண்றாரு அவரு,
அவர்களை சின்ன பின்னமாக சங்காரம் பண்ணி,
அப்படின்னா என்ன அர்த்தம், சின்ன பின்னா பிலிஸ்தியர்களில் பூந்து இந்த பக்கம் ஒரு கை, அந்த பக்கம் ஒரு கால், இந்த பக்கம் தலை உருண்டு ஓடுது, இந்த பக்கம் இங்கிலீஷில் அந்த வார்த்தையே கிடையாது. ஒரு மிருகம், ஒரு பெரிய சிங்கம் மிருகம் வெறி பிடிச்சி போச்சுன்னா தன்னுடைய வெறியில கோபத்தில் பழி வாங்குதலில் போய் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் மனுஷனா இவன் மிருகமானு தெரியும், சின்ன பின்னமா தலையை பிச்சு இங்க போடுறது, கையை பிச்சு அங்க போடுறதுக்காக சின்ன பின்னமா அவர்களை எத்தனையோ பேரை அவன் போய் அடிச்சு அப்படி சாவடிக்கிறான். அதனால நினைக்க முடியுமா, மிருகம் ஆயிட்டான் பாருங்களேன், என்ன இவனை இப்படி பண்ணிருச்சு, அதான் ரொம்ப மோசமா பண்ணிருச்சு, என்ன பயங்கரம், சின்ன பின்னமாக அவங்களை உரிச்சு காலை கைய தலைய ஒரு ஒரு இடத்துல தூக்கி போடுற மாதிரி பயங்கரமா சாம்சன் போயிடுறான் பாருங்களேன். ஏன், பழி வாங்குதல் சைக்கிள் எங்க கொண்டு போகுது பாருங்களேன். அப்புறம் என்ன நடக்குது,
பின்பு போய் ஏதாம் ஊர் கண்மலை சந்தியிலே குடியிருந்தார்.
பாருங்களேன், அது இதோட சைக்கிள் நிக்க போறது இல்ல, பழி வாங்குற சைக்கிள் தொடர்ந்து போதாம் போகுது. ஆனா இத கவனிச்சு பாருங்க, வந்து மனைவி கிட்ட சரி பொண்ணை கொடுத்துட்டாங்கிறதுனால கோவத்துல பழி வாங்கணும் இந்த ஊரிய அப்படின்னு சொல்லி அவங்களை எல்லாம் கொளுத்தி விட்டுறாரு. அவங்க என்ன செய்யறாங்க, இவனை பழி வாங்கணும்னு சொல்லி அந்த மனைவியும் இவங்கள கொளுத்தி விட்டுறாங்க இல்லைங்களா. அதை பழி வாங்கணும்னு சொல்லி திருப்பி அவங்கள சின்ன பின்னமாக எல்லாரையும் அழிச்சு போடுற ஒரு இது ரொம்ப பயங்கரம். பழி வாங்குதல் இந்த உலகத்துக்கு ரொம்ப இன்பமானது, இந்த உலகம் எல்லாமே ஒவ்வொருத்தருக்கிட்டையும் இருக்கு அந்த குணம் இல்லைங்களா, எல்லாருக்கிட்டையும் இருக்கு. ஆனா அதை மாத்தணுன்றதுக்காகத்தான் இயேசு கிறிஸ்து வந்தார் இல்லைங்களா. பழி வாங்கறதுனால எத்தனை குடும்பங்கள் அழிஞ்சிருக்கு, எத்தனை ஆத்மா அங்க சீர்கெட்டு போயிருக்குது, எத்தனை பேர் தங்க வாழ்க்கைகளை அழிச்சுக்கிட்டு இருக்காங்க தெரியுங்களா. எல்லாம் பழி வாங்கணும்ன்றதுக்காக அதை மாத்தி தேவனுடைய சித்தம் பழி வாங்கிறது அல்ல அப்படின்னு நம்ம வார்த்தைகள் மூலமா, நம்ம வாழ்க்கையின் மூலமா, நடத்தையின் மூலமா காட்டுறதுக்காகத்தான் இயேசு நம்ம வந்தாரு. நம்மளையும் மன்னிச்சு ரட்சித்து அவர் சபையில வச்சார். ஆனா நம்மளும் இங்க பழி வாங்குவோம் நம்ம இருந்தோம்னா அதை விட ஒரு நம்ம சாட்சிக்கு அவமானமான காரியம் வேற இல்லை. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இதுல ஏன் நம்ம படிக்கிறோம், அதுல முக்கியமான நம்ம படிச்சுக்கிற பாடம் பழி வாங்குறது தேவனுடைய சித்தமே இல்லை. அதை நம்ம வாழ்க்கையில ஒருபோதும் அந்த பழி வாங்குதலுக்கு நம்ம இடமே கொடுக்க கூடாது. அந்த பழி வாங்குதல் சரி கோவம் வருதே, இப்படி செஞ்சிட்டாங்களே, இப்படி பண்ணிட்டாங்களேன்ற ஆத்திரம் நமக்கு இருந்துச்சுதான், நம்ம என்ன செய்யறது, வேதம் பாருங்களேன் கடவுளுடைய வழியை நமக்கு காட்டுது. நம்ம பழி வாங்க கூடாது. ஆனா இப்படி எனக்கு அநியாயம் நடக்குது, நான் என்ன செய்யறது. ரோமர் 12:17
ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், எல்லா மனுஷனுக்கும் முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள்.
யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள்,
கூடுமானா உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள். பிரியமானவர்களே, பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியா நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள்.
தாங்க நம்ம மனசுல வச்சுக்க வேண்டியது, நமக்கு ஒரு தீங்கு செய்யும் போது, நமக்கு ஒரு அவமானம் செய்யும் போது, நமக்கு ஒரு இது நடக்கும் போது நம்ம என்ன மனசுல வச்சுக்கணும், பழி வாங்குதல் தேவனுக்குரியது. தீங்குக்கு ஒருபோத நம்ம தீங்கு நினைக்காதவர்களா நம்ம இருக்கணும். நினைக்காத பழி வாங்குதல் எனக்குரியது அப்படின்னு தேவன் சொல்லும் போது அதுக்கு ஏற்றபடித்தான் நம்ம நடக்கணும். பல வசனங்கள் நம்ம ஏற்கனவே இந்த பாடத்தை படிச்சிருக்கிறோம். நம்மளை தாக்கும் போது நம்ம மற்றவர்களை தாக்கக்கூடாது, அது ரொம்ப முக்கியமானது. மற்றவர்களை பழி வாங்குற ஒரு இது வந்து ரொம்ப சேட், ரொம்ப எப்போ நம்ம கசப்பு பழி வாங்குதல் அப்படின்னு நமக்குள்ள வந்துருதோ நம்ம சாட்சியே கெட்டுப்போம், நம்முடைய சாட்சியே கெட்டுப்போவோம். ஆனால் ரொம்ப கஷ்டம்தான். சில நேரங்களில் நமக்கு தீங்கு நடக்கும்போது, நமக்கு அநியாயம் செய்யும் போது, நம்ம ஏதாவது செய்யணும், ஏதாவது பண்ணணும்னு வரும். ஆனால் இந்த ஆண்டவருடைய வசனங்கள் தான் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா. ஆண்டவர் நமக்கு கரெக்டான வழியை சொல்லியிருக்கார். பழி வாங்குதல் எனக்குரியது, நான் அதை பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் அது தெளிவாக சொல்லியிருக்கார். ஆகவே இதில் இப்போ நம்ம படிக்க வேண்டிய பாடம் என்ன, நம்மளை நம்ம யாரையாவது மன்னிக்க வேண்டியதா இருக்கிறதா, நம்ம எல்லாரும் சிந்திச்சு பார்க்கணும். நம்ம மன்னிக்க வேண்டியதா இருக்குதா, சில காரியங்கள் நம்ம விட்டு கொடுக்க வேண்டியதா இருக்குதா, யாரையாவது பழி வாங்கணும், மற்றவங்களுடைய தீங்கு நம்ம மனசில் இருந்துச்சுன்னா அதுக்காக நம்ம மனம் திரும்பணும். பழி வாங்குறதுலேருந்து நம்ம திரும்பணும். ஒருவேளை ஆண்டவர் சில காரியங்களை உணர்த்துறதுக்கு நமக்கு இந்த செய்தியை சொல்லியிருக்கலாம் பாருங்களேன். சாம்சனுடைய ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி பழி வாங்கணும்னு போயிட்டோம்னா ரெண்டு கல்லறையை வெட்டணும். நம்மளும் அழிய போகிறோம், நம்ம யாரும் பழி வாங்கணும் அவங்களுக்கும் அழிவு வரப்போகுது. அது ரொம்ப பெரிய ஆபத்து. அந்த பாடத்தை நம்ம படிச்சுக்குவோம். அது நம்ம வாழ்க்கையிலையும் ஆண்டவர் யார் மேலேயும் அப்படி ஒரு மனசில் நமக்கு வராத படிக்க ஆண்டவர் நம்மளை காத்துக்கொள்ளட்டும். ஜெபம் பண்ணு. எங்கள் அருமையான ஆண்டவரே, இந்த சாம்சனுடைய வாழ்க்கையில் பல பாடங்களை நாங்கள் படித்து வருகிறோம். கடந்த அதிகாரத்தில் அவருடைய இச்சையின் பாதையில் போய் எவ்வளோ ஏமாற்றம் அடைந்தார் என்பதை நாங்கள் படித்தோம். இதோ இந்த பாடத்தில் கோபத்தின் பாதையில் போய், பழிவாங்குதலின் பாதையில் போய், தான் எவ்வளோ தன்னையே அழித்து கொள்ளுகிற வரைக்கும் அந்த பழிவாங்குதல் தன்னை விடாமல் அழிக்கிறத நாங்கள் பார்க்குறோம். ஆண்டவரே, இந்த பாடத்தை படிக்கிற நாங்கள் ஆண்டவரே, நாங்கள் எவ்வளோ தடவை எங்களுக்கு நீர் உணர்த்தியிருக்கிறீர், படித்து சொல்லி கொடுத்திருக்கிறீர், பழி வாங்குதல் உமக்குரியது, எங்களுக்கு தீங்கு செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கணும், மற்றவர்கள் எங்களுக்கு செய்த கடன்களை நாங்கள் மன்னிக்கிறது போல் எங்கள் கடன்களை மன்னியும் என்ற பாடத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர். இதை உணர்ந்தவர்களாக ஆண்டவரே, நாங்கள் ஒருபோதும் எங்களுக்கு எந்த தீங்கு நடந்தாலும் தேவரை நியாயமாக விசாரிக்கிறவர்கள் உமக்கு நாங்கள் ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்துவுடைய முன்மாதிரியை நாங்கள் பின்பற்ற எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. அவர் வையப்படும் போது பதில் வயல, அவர் அவளை அவமானப்படுத்தும் போது பயம் கொடுத்துல, எவ்வளோ பயம்படுத்தி இருக்கலாம், எவ்வளோ அவர் சபிச்சிருந்திருக்கலாம், ஆனால் மிரட்டில் பயம் கொடுத்துல, நியாயமாய் தீர்ப்பு சொல்லுகிறவர்களுக்கே அவரை தன்னை தொடர்ந்து ஒப்பு கொடுத்தாருன்றதை பார்க்குறோம். அதே மாதிரி நாங்களும் நாங்கள் தொடர்ந்து உமக்கு எங்களை ஒப்பு கொடுக்க உதவி செய்ய மாட்டவர், எங்களை தொடர்ந்து வழி நடத்து. இந்த ஜபத்தை எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம் நல்ல தேவனே,
ஆமென்.
இதோடு நம்ம இந்த கூட்டத்தை முடிக்கலாம்.